கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 31 அத்தியாயம். வந்தியத்தேவன் ஆவி அரசியல் காரியங்களை எடுத்து போட்டுக் கொண்டு அதே சிந்தனையாக இருக்கும் இளைய பிராட்டிக்கு இப்படி ஏதாவது ஓர் இடம் சென்றால்தான் ஓய்வு கிடைக்கும் என்று எண்ணினார். இனி நானும் இளைய பிராட்டியும் சந்திப்பதற்கு ஏது வாய்ப்பு? இங்கு நடுக்காட்டில் யாரும் அறியா பூமியில் உயிரை விடப்போகிறேன். நல்லதற்காகத்தானே என் உயிர் போகிறது. காளிக்கு பலி கொடுத்து சாயுஜிய பதவி பெறப்போவதாக ரவிதாசருக்கு திருப்தி. சோழ நாட்டிற்காக வேறு நாட்டு வீரன் உயிர் தியாகம் செய்தான் என்று வருங்காலத்தில் ஒருவர் கூடவா பேசாமல் போக போகின்றார்கள்? செய்தி அறிந்து இளைய பிராட்டி தனியா துயரமடைவாள். கண்ணீர் திற எதிரே என் மாய உருவத்தை காணுவாள். நான் ஆவி ரூபத்தில் சுற்றுவேன். நான் இளைய பிராட்டியின் அருகேயே இருப்பேன். அவள் பூக்கரங்களை மெல்ல பிடிப்பேன். அவள் மென்கண்ணங்களை வருடுவேன். அவள் உடல் சிலிர்க்கும். யார் என்று அறியாமல் அவள் தவிப்பாள். நான் பேசுவேன், அவள் செவிகளில் விழாது. யார் என்று அவள் கேட்பது என் காதுகளில் விழும். நான் என்னை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? நான் என்ன பேசியும் கூக்குரலிட்டும் அவள் செவிகளில் விழாது. மீண்டும் பழைய நிலைதான். அவள் காலமெல்லாம் தனியே வாடுவாள். வந்தியத்தேவன் மெய் சிலிர்த்தது. என்ன பைத்தியக்காரத்தனமான சிந்தனை! இறக்கும் போது எந்தவிதமான மனக்கவலையோடும் இருக்கக்கூடாது. ஒன்றே ஒன்று மட்டும் வேண்டிக் கொள்ள வேண்டும். நான் செய்யும் இந்த தியாகம் சோழ நாட்டை என்றென்றும் நின்று காக்க வேண்டும். அதன் புகழ் என்றும் மயங்கக்கூடாது. இவ்வளவே நான் வேண்டுவேன். அந்த திருப்தியோடு உயிர் விடுவேன். உயிரை நானா விடுவேன்? அதல்லவா என் உடலை விட்டு போய்விடும். வந்தியத்தேவன் பிறகு எதையும் சிந்திக்கவில்லை. நடுநிசி கழிந்து அங்கிருப்பவர்களுக்கு எல்லாம் தேவிக்கு படைக்கப்பட்ட உணவு பரிமாறப்பட்டது. காணாதது கண்டவர்கள் போல் எல்லோரும் அவசரம் அவசரமாக உண்டனர். தாழ சப்தம் நின்றிருந்தது. தீவர்த்தியின் ஒளி சற்று மங்கியது. காற்றில் அது அலைப்பாயும் போது நிழல்கள் ஆடி யாரோ நடமாடும் உணர்வை ஊட்டியது. ரணதீரன் கண்களை திறவாமல் ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்த வண்ணம் இருந்தான். ரவிதாசன் சிறிது தொலைவு நடந்து வானவெளியை பார்த்து அப்போது நேரம் என்ன என்பதை அறிந்து வந்தான். வந்தியத்தேவனின் கண்களை அப்போதுதான் சோர்வும் களைப்பும் ஆட்கொண்டன. அவன் தலை மெல்ல சாய்ந்தது. ரவிதாசன் வஜ்ரதாரையின் பாதத்திலிருந்து இரத்த வண்ணமுள்ள குங்குமத்தை எடுத்து வந்தியத்தேவன் நெற்றியில் இட்டான். அப்போது ரணதீரன் சிரித்த முள்ளம் பன்றியின் குரலைப் போல என்று அலறி, தேவி உத்தரவு கொடுத்து விட்டாள், கொண்டு வா பலியை என்று கூக்குரலிட்டான். வந்தியத்தேவனை சுற்றி கட்டப்பட்டிருந்த கயிற்றை மலமலவென்று அவிழ்த்தனர்.
சீக்கிரமாக சென்று நீராட்டி கொண்டு வாருங்கள் என்று ரவிதாசன் உத்தரவிட்டான்.
தள்ளாடியவாறு நடந்த வந்தியத்தேவனை அருகே இருந்த தேங்கி கிடந்த நீர்நிலையிடம் அழைத்து சென்றனர். இருவர் பிடித்துக் கொள்ள அவன் தலையில் தண்ணீரை முகந்து ஊற்றினர். அந்த இளங்காலை வேளையில் பச்சை தண்ணீர் வந்தியத்தேவன் களைப்பை போக்கியது, சோர்வை நீக்கியது, உறக்கம் ஓடியது. முன்கிரவில் நடந்தவை எல்லாம் கனவு போல் தோன்றின. தன்னை பிடித்திருப்பவர்களை ஒருமுறை திரும்பி பார்த்து, என்ன என்ன செய்கிறீர்கள் என்று கர்ஜித்தான். குளிப்பாடுகிறோம். கடைசி முறையாக நீ இன்று நீராடுகிறாய் என்றான் ஒருவன். வந்தியத்தேவன் தன் இரு கரங்களாலும் அவர்களை ஒரு தள்ளு தள்ளிவிட்டு, யாருக்கு கடைசி முறை என்று கூறிக்கொண்டே மீண்டும் அவர்கள் மேல் பாய முயன்றான். வந்தியத்தேவன் அவசரப்பட்டு விட்டான். அவசரம் கொள்ளாமல் இருந்தால் அங்கிருந்து தப்பியிருக்கலாம். நீராட்ட சென்ற இடத்தில் ஏதோ ஒளி ஏற்பட்டு அறிந்த ரவிதாசன் மற்றும் பலரை அனுப்பினார். மீண்டும் வந்தியத்தேவனை கட்டி இழுத்து கொண்டு வஜ்ரதாராவின் சிலை முன் கொண்டு வந்து நிறுத்தினர். வந்தியத்தேவனுக்கு உயிரை விடுவதில் எள்ளளவும் தயக்கம் இல்லை. போர்க்களத்திலே வீர மரணம் அடைய வேண்டியிருந்தால் புன்முறவலோடு வரவேற்றிருப்பார். நேருக்கு நேர் துவந்த போரிலே வாளெடுத்த சுழற்சி, ஈட்டியோடு ஈட்டி மோதி சண்டையிட்டு படுகாயமடைந்து மார்பிலே குருதி சொட்ட வீர சுவர்க்கம் அடைவது என்றால் அவன் மகிழ்ச்சியோடு ஏற்க துணிந்து விடுவார். இது என்ன செயல்? வஜ்ரதராவுக்கு நரபலியா? இளைஞன் ரத்தத்தை சர்வலோகத்தில் தாய் கேட்கின்றாள். பெற்ற குழந்தையை தன் கண்முன் வெட்டி வீழ்த்த எந்த தாய் கட்டளையிடுவாள்? இரத்த வெறியர்களின் திட்டம் இது. பலி கொடுத்து கொன்று சதி செய்து வழக்கமாகிவிட்டு அவர்களின் கொட்டத்தை ஒடுக்காமல் விட்டால் சோழ நாடு முழுமையுமே அவர்களின் களபலியாகிவிடுமே என்று எண்ணியவனாக வந்தியத்தேவன் காளி தாயின் முன் நின்றான். அவனுக்கு அந்த திருவுரு காளி. ஆனால் ரவிதாசனுக்கு காளியின் மீது நம்பிக்கை. அமரக்குடியினனான அவனுக்கு வஜ்ரதாரா அருளால் தான் யாவும் கிட்டும் என்ற நம்பிக்கை. அதனால் தான் மறைந்திருந்து செயல் புரியும் அந்த காட்டின் நடுவிலும் வஜ்ரதாரா தேவிக்கு சிலையும் பூசை பொருட்களும் வாத்திய கோஷ கருவிகளும் நியம நிஷ்டையோடு செய்ய ரணத்திரனை ஏற்பாடாக வைத்திருந்தார். ரவிதாசன் என்பதற்கு மாறாக வஜ்ரதாரா தாசன் என்று பெயர் சூட்டியிருந்தார்களானால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். பொழுது புலர இன்னும் ஒரு நாழிகை தான் இருந்தது. உடுக்கையும் பம்பையும் திடீரென முழங்கின. அந்த பயங்கர ஒளி கேட்டு பறவைகள் அஞ்சின. மறைவிடங்களில் பதுங்கியிருந்த விலங்கினங்கள் மேலும் ஒண்டி கிடந்தன. ரவிதாசன் கண்களை மூடிக்கொண்டு மந்திரத்தை முணுமுணுத்துவிட்டு திடீரென கண்களை திறந்து
சீக்கிரம் சீக்கிரம், அவன் தலை அந்த கல்லிலே வை. தைரியம் இல்லாதவர்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். வந்தியத்தேவா, இறந்து போன உங்கள் இளவரசர் ஆதித்த கரிகாலனை நினைத்துக் கொள். அவன் இப்படித்தான் எங்கள் பாண்டிய மன்னரை நிராயுத்த பாண்டியாக வெட்டி கொன்றான். அப்போது அவன் இளவயதினன். இளம் வயதிலே அவ்வளவு குரூர மனப்பான்மை எப்படி வந்தது என்று தெரியவில்லை. நோயுற்று போர்க்கள வீழ்புண்களோடு துடித்து மறைந்திருந்த பாண்டியரை உங்கள் சோழ மன்னன் கொன்றான். அப்போது எங்கள் மன்னர் எப்படி துடித்திருப்பார்? அவருடைய பச்சிலம் பாலகன் அமர புஜங்கன் அந்த செய்தி அறிந்து எப்படி விம்மி விம்மி அழுதான் தெரியுமா? அவன் அழுது கண்ணீர் கூறிய வாளாக வந்தது. கூறிய வாள் உங்கள் இளவரசரின் முடிவுக்கு வழி செய்தது. அந்த வாள் இதோ இன்னும் தேவியின் பாதத்தில் இருக்கிறது.
ரவிதாசன் பேசிக்கொண்டே போகும் போது வந்தியத்தேவன் குறுக்கிட்டான். அந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு பேச வேண்டும் என்ற உணர்ச்சி எப்படி வந்ததோ தெரியவில்லை. ரவிதாசா, எல்லாம் சரி. உங்கள் மன்னரை பழிக்கு பழி வாங்கிய பெருமை உன்னை சேரவில்லையே. அமரபுஜங்க பாண்டியரின் கண்ணீரை துடைத்த புகழ் உனக்கு சேரவில்லையே. ஆபத்துதவிகளாயிருந்தும் சோழ குலத்தை பூண்டோடு நாசமாக்குவதாக சபதம் பூண்டு நீங்கள் அந்த கடமையை செய்ய தவறிவிட்டீர்களே என்றார். ரவிதாசன் வந்தியத்தேவனை திடுக்கிட்டு திரும்பி பார்த்து,
என்ன சொன்னாய்? நாங்கள் பழிக்கு பழி வாங்கவில்லையா? உங்கள் சோழ நாடே பல ஆண்டுகளுக்கு முன்பு வருந்தி துடித்ததை அதை மறந்து விட்டாயா? குளத்தின் தலைப்பிள்ளையை இழந்த சுந்தர சோழர் அதை சோகம் தாங்காமல் இறந்தாரே, மறந்து விட்டாயா? ஆட்சியில் குழப்பம் ஏற்பட்டதே அந்த இளவரசர் இறந்ததால் தான் என்பதை மறந்து விட்டாயா
என்று கூறி மீண்டும் வஜ்ரதாரா சிலையை நோக்கி திரும்பிக் கொண்டார். வந்தியத்தேவன் விடவில்லை. ஓஹோ, இது வேறு பெருமையா உனக்கு? ஆதித்த கரிகாலரை கொன்றதற்காக என்னை சிறையில் அடைத்தார்களே, மறந்து விட்டாயா? பார்த்திபேந்திர பல்லவன் இறக்காது இருந்திருந்தால் எனக்கு விடுதலை இந்த ஜென்மத்தில் இல்லை என்பது உனக்கு தெரியாதா? ஆதித்த கரிகாலரை கொன்றதற்காக எனக்கு தண்டனை கிடைக்க அந்த பெருமையை நீ அபகரித்து சென்றுவிட முடியுமா என்றான். ரவிதாசன் பயங்கரமகனாய்த்தான்.
அதற்கு நான் என்ன செய்வேன்? பழிக்கு பழி வாங்கினேன், அது வெளியிலே தெரியாமலும் பார்த்து கொண்டேன். அதனால் உனக்கு அந்த பெயர் வந்துவிடுமா? உன் மீது பழி சுமத்தப்பட்டதில் எனக்கு மிகவும் திருப்தி. அப்படியே அந்த பெயருடனேயே நீ மாய வேண்டும் என்பதும் என் விருப்பம்
என்றான். வந்தியத்தேவன் கண்கள் ஜுவாலித்தன. கொலைகார, கொலை செய்துவிட்டு தேவியின் முன்னிற்கிறாய். ஏற்கனவே உள்ள கொலை பாவத்தோடு இப்போது இன்னொரு கொலையும் செய்ய போகிறாய். அந்த பழி உன்னை சும்மா விடாது என்று கர்ஜித்தான். ரவிதாசன் ஏளனமாக சிரித்து,
பழி பாவம்? யுத்த களத்தில் எதிரிகளை கொள்வதும் துன்பம் இழைத்தவனை தண்டிப்பதும் பாவம் என்று? அப்படி தண்டனை கொடுப்பது என்றால் ஆவி உருவில் வந்து என்னை பயமுறுத்து. காடு காடாக காட்சி அளிக்கப் போகும் தஞ்சை மாநகரில் கால முகர்கள் மண்டை ஓட்டோடு நர்த்தனமான நான் வெற்றி சிரிப்போடு உழவுவேனே. அப்போது வேண்டுமானால் உன் ஆவி வந்து என்னை பிடித்து ஆட்டட்டும் வந்திய தேவா. ஆவி ரூபத்தில் கூட நீ இந்த தலைக்கணத்தோடு திமிரோடும் தான் இருப்பாயா? வந்தியத்தேவா, ஆவி வடிவிலாவது அமைதியாகிற
என்றான். பிறகு ஆவேசம் வந்தவனை போல் திரும்பி,
எங்கே அந்த கொடுவாளை கொடுங்கள்
என்று பாய்ந்து தேவியின் பாதத்தடியிலிருந்து வாளை எடுத்து சுழற்றி வந்தியத்தேவனை நோக்கி பாய்ந்தான். வந்தியத்தேவன் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டான். மறுகணம், அந்த ஒரு கணம் எத்தனையோ மாறுதலை ஏற்படுத்திவிட்டது. சங்கர தேவனின் தலைமையில் மிக வேகமாக வந்த சோழ நாட்டு வீரர்கள் அந்த இடத்தில் நான்கு புறமும் சூழ்ந்து கொண்டு மெல்ல மெல்ல வந்து குபீர் என்று அங்கே பாய்ந்தனர். அங்கு நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவன் அருகிலும் இரு வீரர்கள் பாய்ந்து கட்டிப்பிடித்தனர். எதிர்பாராத தாக்குதலை கண்டு திகைத்த ரவிதாசன் குழுவினர் திருப்பி தாக்க முயன்றனர். கிடைத்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தாக்கினர். நொடியில் ரவிதாசன் ஆபத்தை உணர்ந்து கொண்டார். ஏராளமான வீரர்கள் வந்திருப்பதையும் ஏதோ விபரீதம் நேரப்போவதையும் உணர்ந்து கொண்ட ரவிதாசன் எதிர்த்து தாக்குவதால் ஒரு பலனும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான். உடனே அங்கு எரிந்து கொண்டிருந்த தீயில் அகிலை முழுவதும் கொட்டிவிடவே குபீர் என்று கொழுந்துவிட்டு தீ எரிந்து தணிந்ததும் புகை எங்கும் மூண்டது. வஜ்ரதாரா சிலையின் பின்புறமாக ரவிதாசன் தப்பி ஓடினான். வந்தியத்தேவன் விடாமல் அவனை நோக்கி பாய்ந்து ஓடினான். சிறிது நேரம் சென்றதும் வந்தியத்தேவன் ரவிதாசனை முந்திக் கொண்டு நின்று அவன் முகத்தில் பலமான குத்தொன்று விடவே ரவிதாசன் திணறி கீழே விழுந்தான். அவன் எழுவதற்குள் அங்கு விரைந்து வந்த வீரர்கள் கயிற்றால் அவனை பிணைத்தனர். கண் விழித்த ரவிதாசன்,
யார்? வந்தியத்தேவனா
என்றான். ஆமாம், காளிக்கு பலியான வந்தியத்தேவனின் ஆவி என்றான் வந்தியத்தேவன் ஏளனமாக.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.